கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய சபையாருடைய அன்பு வாழ்த்துகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து சென்று போன நாட்களில், விசேஷமாக இந்த ஒரு 12 மாதங்கள் நாம் ஜீவனோடு கடந்து வருவதற்கும், அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் தொடர்ந்து தேவனுக்கு உண்மையாக ஜீவித்திடவும், தேவன் இப்படிப்பட்ட நல்ல கிருபியுள்ள காலங்களை நம்மளுக்கு ஈவாக இரக்கமாக நம்மளுக்கு வழங்கியிருக்கிறார். ஆகவே நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாக நன்றிகளையும் துதிகளையும் பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இந்த தினத்தில் கூட இந்த ஒரு 34வது ஆவிக்குரிய 2 நாள் மாநாட்டிலே நாம் கலந்து கொண்டு தேவனை துதிப்பதற்கும், விசேஷமாக அவருடைய நாமம் மகிமைக்கென்றும் ஜீவிப்பதற்காக, தொடர்ந்து அவருடைய சத்தியத்தில் நாம் பரிணமிப்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் பரிசுத்த சிந்தையோடு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவித்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பது, லிவிங் டு க்ளோரி ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த ஒரு பாடத்திற்கு ஒரு சப்டைட்டில், ஒரு உப தலைப்பு கூட பார்க்கும் பொழுது, தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, எ வே ஆஃப் லைஃப் தட் கிவ்ஸ் தேங்க்ஸ் டு காட். தேவனுக்கு எந்தெந்த வகையில் நம்ம நன்றி சொல்றது, எந்தெந்த காரியங்களுக்காக நன்றி சொல்றது அப்படிங்கிறதாக கூட நம்ம வந்து இந்த ஒரு பாடம் பார்க்க போறோம். ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 6:20 நாம் வாசிக்கலாம்.
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால தேவனுக்கு உடையவைகளாகி உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும், அதாவது உங்களுடைய சிந்தையினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். பாடத்தின் தலைப்பு தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவின் சீஷர்களுமாகிய நம்ம, நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய சிந்தையினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க வசனங்களின் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுறோம். அப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை முறை பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவதாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, நம்முடைய சரீரம் மற்றும் ஆவியினால் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதனால எதுக்காக அப்போஸ்தலனாய் போல் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை நம்மளுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனம் 1 கொரிந்தியர் 6:19 நாம் வாசிக்கலாம்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது. சோ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறீங்களா, அறிஞ்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறார். சோ இதே ஒரு வசனம் திருவிழித்துல பார்க்கும்போது, நீங்க உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நம்ம நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வந்து கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோரில் சோ நாம நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை அப்படின்னா, நம்முடைய 7வது தூதன் இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது, நாம் நம்முடையவர்கள் அல்ல, ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டுட்டோம். சோ இனி நம்முடைய சுய சித்தத்தை நம்ம நிறைவேற்றவோ அல்லது நம்மை வந்து மகிமை பிரியப்படுத்தவோ கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய கிரயத்துக்கு கொண்டவருடைய சித்தத்தை செஞ்சு அவரை நம்ம பிரியப்படுத்தணும். சுய சித்தத்தை நடப்பிக்கக்கூடியவங்க கிரயத்துக்கு கொண்டவரைகளை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சோதரர்கள். சோ தன்னுடைய சித்தத்தை வெறுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் பூரண பரிசுத்த ஜீவியமா இருக்குது. அப்ப பிரியமான சகோதர சொல்லு, நம்முடைய சித்தத்தை நம்ம வெறுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம், அப்படித்தான் தேவன் கிட்ட நம்ம உறுதிமொழி கொடுத்துருக்கிறோம். சோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ஒரு பரிபூர்ணமான ஒரு பரிசுத்த ஜீவியமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ நம்ம எதை செய்துட்டாலும் நம்ம எப்படித்தான் செய்யணும் அப்படின்னா வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 16:11 மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 10:31.
ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்.
இங்க நம்ம எப்படி எச்சரிக்கப்படுறோம் அப்படின்னா, நீங்க எதை செஞ்சாலும், நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோதரர்ல. சோ தேவனுடைய நாமத்தை அவரை மகிமைப்படுத்தும் விதமாகவும் அவரை பிரியப்படுத்தும் விதமாகவும் தான் நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். சோ நம்ம எதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து இங்க வசனங்கள் மூலியமாக அறிவுறுத்தப்படுறோம். வாசிக்கலாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:8.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
மீண்டும் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு எப்படித்தான் வருதுன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க நடந்து கொள்ளுங்க, வெளிச்சத்துல நடக்கிறவர்கள் போல நீங்க சீரா நடங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ தேவனுடைய நாமத்தை தரித்தவர்களாகிய நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோகத்தினுடைய ஒளியை, அதாவது தேவனுடைய ஒளியை பெற்றிருக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணணும்னா சிந்திக்கணும், நம்ம பேசணும், நாம் செயல்படணும். உலகத்தில் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய தீபங்களாக விளக்குகளாக இருக்கக்கூடியவர்களாக நாம் தேவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை நாம் செஞ்சு அவரை பிரியப்படுத்தும் விதமாக இருக்கணும். அதுதான் நாம் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வதற்குண்டான ஒரு வழியாக இருக்குது. நேர்மையான சிந்தையுடையவர்கள் உலகத்தினுடைய ஆவியை வந்து பெறாம அதற்கு மாறாக தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்கத்தான் விரும்புவாங்க. ஊழியம் செய்வதில் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவங்க ஒரு வித்தியாசமான ஜனமாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதை அதிகமாக விரும்பி அதற்குரிய சமயத்தை அவளோடு எதிர்பார்த்துருப்பாங்க. நம்முடைய கர்த்தர் கூட ஊழியம் கொல்ல வராம ஊழியம் செய்யத்தான் வந்திருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சோரில் தேவனை பிரியப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஊழியம் செய்யறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு வழிமுறையாக இருக்குது. ஸோ உண்மையாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவங்க, தேவன் கிட்ட தங்களை முற்றும் ஒப்பு கொடுக்கக்கூடியவங்க ஊழியம் செய்வதில் எப்படித்தான் இருக்கணுமோ ஒரு சமயத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். எப்படி இருக்கணும், இன்னைக்கு ஒரு ஊழிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா, தேவன் கிருபையாக ஈவாக ஒரு ஊழிய வாய்ப்பு எனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் அவங்க தான் ஒரு வித்தியாசமான ஜனமாக அதை அதிகமாக விரும்பி அந்த சமயத்தை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்குண்டான ஒரு சில வழிமுறைகளாக இருக்குது. மீண்டும் நாம கவனிக்கிறோங்க, ஜீவனுள்ள எந்த ஒரு சிருஷ்டியும் தேவனை பிரியப்படுத்தவும் அவரை கனப்படுத்தணும் அப்படிங்கிறது சிருஷ்டிப்பினுடைய தெய்வீக நோக்கமா இருக்குது. சோ இந்த சிருஷ்டிப்பினுடைய தெய்வீக நோக்கம் நம்ம கவனிக்கும் பொழுது, ஜீவனுள்ள எந்த ஒரு சிருஷ்டியும் தேவனை பிரியப்படுத்தணும் அவரை கனப்படுத்தணும் அப்படிங்கறதான் சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். சோ தேவனை பிரியப்படுத்துறதும் அவர் கனப்படுத்துறதும் நம்முடைய நன்மைக்காகத்தான். மற்றபடி இதுல தேவனுடைய சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரியில. தேவனை துதிப்பதன் நிமித்தமாக அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதன் நிமித்தமாக நம்ம தான் ஆசீர்வதிக்கப்படுறோம், நம்ம தான் மகிழ்ச்சி அடைறோம், நம்முடைய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை தான் மேம்பட போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அதுதான் சிஷ்யப்பினுடைய ஒரு தெய்வீக நோக்கமா இருக்குது. ஸோ ஒரு கிறிஸ்தவருடைய ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய முதல் கடமை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, சகல காரியத்திலும், சகலமும் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்துடும், சோ சகல காரியத்திலும் சிருஷ்டிகரை முழு மனசோடு அங்கீகரிக்கணும். சோ தேவனுக்குன்னு வந்தாச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரியில, அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்குன்னு ஜீவிக்க வந்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அவரை முழு மனசோட நம்ம என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ தேவனுக்கு முன்பாக ஒருவன் நிலைத்திருக்க அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான ஜீவிக்கணும், அன்புல ஊழியம் செய்வதை தேவன் விரும்புறார். சோ நாம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான இருக்கணும், இது கூட ஒரு தேவ மகிமைக்கென்று ஜீவிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரில, நாம் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாகத்தான் நாம் இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். சோ அந்த ஒரு அழைப்புக்குண்டான மேன்மையை உணர்ந்தவர்களாக அவருக்கு முன்பாக நாம நிலைத்திருக்கணும் அப்படின்னா, நம்ம உண்மையாகவே அவருக்கு நாம் முற்றிலும் நம்மளை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பது? பாடத்தின் தலைப்பு அப்படியாக இருக்குது. நம்முடைய ஏழாம் தூதன் அவருடைய எழுத்துக்கள்ல வந்து கொடுக்குறாங்க, நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனத்திற்கு இன்றைய தினத்தில் நம்ம ஒரு ஏழு விஷயங்கள் மட்டும் தியானிக்க போறோம். ஸோ நம்ம தேவனுடைய மகிமைக்கென்று எப்படி ஜீவிப்பது, ஏழு ஆவிக்குரிய ஆலோசனைகளை நம்ம கவனிக்கலாம். முதலாவதாக, கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கும். தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பதுல முதல் விஷயம், கிறிஸ்து நமக்குள்ள வாசமாக இருக்கணும். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 2:16.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சோ நாம வேண்டும் என்றே நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய சித்தங்களையும் விட்டு கொடுக்கணும். அப்ப அந்த விட்டு கொடுத்த இடத்துல நம்முடைய சித்தம் எல்லாம் விட்டு கொடுத்தீங்களா, அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன பண்ணணும்னா வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய சொந்த சித்தம், இதெல்லாம் வெளியே போகணும். அதான் நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோதனை. இதற்கு நம்மளுக்கு முன்னாடி நம்முடைய கர்த்தர் தான். வாசிக்கலாம், 6:38.
என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
சோ கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லிட்டாங்க பாருங்க, என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினார் பிதாவாகிய தேவன், அவருடைய சித்தத்தின் படி செய்யத்தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ நம்முடைய ஆண்டவருடைய மனசுல தன்னுடைய பிதாவின் சித்தம் மாத்திரம்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மேலான ஒரு காரியம் தான், அந்த ஒரு சிந்தை தான் அவருடைய அனைத்து காரியங்களிலும் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரே சிந்தை நமக்குள்ளும் வேணும். ஸோ அது கூட ஒரு தேவ மகிமைக்கென்று ஜீவிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகத்தான் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சோர்ல, கர்த்தர் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, என் ஜீவியம் முழுவதும் உம்முடைய கரத்தில் இருக்குது, என்னுடைய ஜீவியம் முழுவதும் உம்முடைய கரத்தில் இருக்குது, உமக்கு பிரியமானபடி அதை நீங்க பயன்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த வாழ்க்கை முழுவதும் உங்க கிட்டத்தான் இருக்கு, உங்களுக்கு சித்தமானபடி உமக்கு பிரியமானபடி நீங்க அதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். சோ உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ அவருக்குள்ள தான் நம்மளும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். சோ நம்முடைய ஜீவியம் முழுவதும் அது எப்படி இருந்தாலும், நம்முடைய ஜீவியங்கள்ல அது சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும், வலி நிறைந்ததாகவும் இருக்கும், வேதனை நிறைந்ததாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருந்துட்டாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய சொந்த சித்தங்களை தேவனிடத்துல கையளிச்சிட்டோம். ஸோ அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் சீவிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ கர்த்தர் அப்படித்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். ஸோ தேவனுடைய எண்ணங்களை போல சிந்திப்பதற்கும் சரியான வழிகளில் நடப்பதற்கும் மனிதர்களாகிய நம்முடைய சொந்த முயற்சியில அது நிச்சயமா முடியாது. அவரை போல சிந்திக்கிறது, அவர் காட்டின வழியில நடக்கிறது, இதெல்லாம் மனிதர்களாகிய நம்முடைய சொந்த முயற்சியில வந்து அது முடியாது. தேவனுடைய பெரிதான உதவியினால மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அவரை போல நாம சிந்திக்க முடியும், அவரை போல நாம வந்து செயல்பட முடியும். சோ நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்ம ரொம்பவே கவனமாகவும் உறுதியாகவும் இருந்து கர்த்தர் போல சொல்லணும், என்ன நடந்துட்டாலும் என்ன நடந்துட்டாலும் நான் உங்களுடைய விருப்பத்தை மாத்திரம்தான் செய்வேன், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், அதுதான் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, சோ நாம என்ன நடந்துட்டாலும் உங்களோட விருப்பத்தை மாத்திரம்தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதற்கு நம்மளுக்கு தேவன் மீது முழுமையான விசுவாசம் ஃபர்ஸ்ட் தேவை. அப்போ இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன நடந்துட்டாலும் உங்களை மாத்திரம்தான் நான் வந்து பிரியப்படுத்துவேன்னு சொல்ல முடியும். ஸோ தேவன் மீது முழுமையான விசுவாசம் தேவை. இந்த அர்ப்பணிப்பின் பாதையில சத்தியத்துல மிகுந்த தைரியம் தேவை. விசுவாசம் தைரியம் இது ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் உங்களுடைய விஷயங்களை நான் வந்து முழுமையா செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக செய்ய முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாலும் நாம் அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ யோசேப்பு பாடத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம், தனிமையில நான் வெளிச்சத்தில் நடப்பதை பார்க்கிலும் நான் இருள தேவனோடு நடக்கும், அதுதான் பெஸ்ட். ஏன்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தனிமையினுடைய விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது அது நம்மை கரைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து கொண்டுட்டு போயிரு. ஸோ தேவனோடு தொடர்பில்லாத தனிமைகள் பாவத்தினுடைய பதுங்கு குழிகளாக இருக்குது. பதுங்கு குழினா எங்க இருக்குன்னு தெரியாது, அது நம்மளுக்கே தெரியாது. ஸோ தேவனோடு தொடர்பில்லாத தனிமைகள் பாவத்தினுடைய பதுங்கு குழிகளாக இருக்குது. ரொம்ப கவனமாக நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ சொன்னா இப்போ தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, ரெண்டு தீமோத்தேயு 3:16.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக.
பண்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல பார்க்கும் பொழுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பெரிதான ஒரு ஆவையினாலும் அவருடைய கிருபையினாலும் தான் நம்ம தொடர்ந்து இந்த ஒரு பரிசுத்த பாதையில முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு வந்துருக்கோம். ஸோ சில நேரங்களில் நம்முடைய சொந்த சித்தங்களை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கையில வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய முயற்சிகள் என்ன ஆகுது அப்படின்னா தோல்வி அடையக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்முடைய சித்தத்திற்கு பதிலாக தேவ சித்தத்தை அங்கு வைக்கும் பொழுது நிச்சயமாக நாம வந்து வெற்றி பெறலாம். அதுதான் அந்த தீமத்தையுக்கு அப்போ சொன்ன போல் சொல்றாங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அது வந்து ஒரு அருள் செய்யப்பட்டிருக்கு, கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு, அருள் பண்ணியிருக்கார். ஸோ தேவனுடைய மனுஷன் அந்த தேவன் அருளி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேத வாக்கியங்கள்ல தெரிந்தவனாக இருக்கணும். எந்த நற்கிரியையும் செய்வதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு அந்த ஒரு வேத வசனங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ ஒரு தேவ மனுஷன் இப்படித்தான் இருக்கணும். ஸோ தேவனுடைய சித்தத்தை நாம வந்து பெற்றுக்கொள்வதற்கும் வேதத்தை நாம வந்து வாசிக்கிறோம், ஆனா அது வாசிப்பதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. அதை நம்முடைய தியானமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு கணம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர் சொல். அதான் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். அவங்க தான் தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஏன்னா அர்ப்பணிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அர்ப்பணிப்பு கேட்ட ஜீவியம் ஜீவிப்பது அதை விட முக்கியம். அர்ப்பணிக்கிறோம் ஆனா அர்ப்பணிப்பு கேட்ட ஜீவியம். ஸோ வேதத்தை படிக்கிறோம், அந்த வேதத்தின்படியான ஆலோசனைகளுக்கு முற்றும் கை கொண்டு நடக்கிறாங்களா? ஸோ அர்ப்பணிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது அர்ப்பணிப்பு கேட்ட ஜீவியம் ஜீவிக்கிறது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சகோதரருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய அளவுகோல், ஏ மெஷர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது தேவனோடு தொடர்பு கொள்வதில் செலவழித்த நேரங்களினுடைய சதவீதம். ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படிங்கிறது தேவன் கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படிங்கறதுனுடைய சதவீதமா இருக்குது. இந்த சதவீதம் அர்ப்பணிப்பினுடைய தொடக்கத்துல அது ரொம்ப குறைவாக இருக்கும். அதை எப்படி அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது சகோதரர் சொல்றாரு பாருங்க. ஒரு நாளினுடைய 3 வெவ்வேறு நேரங்கள்ல நம்முடைய கவனத்தை செலுத்த சொல்றாரு. ஒரு நாளோட 3 வெவ்வேறு நேரங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் எப்ப நம்ம கவனம் செலுத்தணும்னா நீங்க முதல்ல தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் நாளினுடைய ஆரம்பம். காலையில் எழுந்திரிச்சோன்னே தேவன் கிட்ட நீங்க பேசுங்க. அடுத்தது சொல்றாரு, நீங்க தூங்க போகக்கூடிய நாளினுடைய முடிவு. நைட் காலையில மண்ணா படிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. அடுத்தது இரவின் கீதைகள் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க தூங்க போகும். 3வது இடையில் உள்ள மற்ற எல்லா நேரங்கள். ஸோ தேவன் கிட்ட எப்ப தொடர்பில் இருக்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நாளினுடைய மூன்று வெவ்வேறு நேரங்களை பிரித்து அந்த எல்லா நேரங்களிலும் நீங்கள் எதை செய்தாலும் எப்போ செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நீங்க வந்து செய்யுங்க. தான் சகோதரர் சொல்றார், காலையில் ஆரம்பிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது இடையில் உள்ள மற்ற எல்லா நேரங்களிலும். ஸோ ஒன்றும் ரெண்டும் எளிது, மூன்றுக்கு பயிற்சி தேவை, தொடர்ந்து முயற்சியும் தேவை. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு அதிகமாக ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சி அடைகிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதை நம்ம வந்து உணர முடியும். அந்த தினசரி பிரதிபலிப்பு நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணோம்னா அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ தொடர்ந்து அந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி நாம் வந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பின்னடியார்களுக்கு முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்தார், அதே சமயம் உறுதியான அஸ்திபாரமும் அமைத்து கொடுத்தார். ஸோ அந்த உறுதியான அஸ்திபாரம் மற்றும் சத்தியங்கள் மூலமாகத்தான் பின்னாட்கள் அந்த அஸ்திபாரத்தின் மேல அந்த பின்னடியார்கள்னால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் அமைக்க முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் மற்றும் அவர்கள் வந்து எப்படி தேவனை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது சொல்றார் பாருங்க, மத்தேயு 7:7.
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
சோ தேவனுடைய குறைவுபடாத பொக்கிஷங்கள் மேல நீங்க சார்ந்திருங்கன்னு சொல்லி இங்க கர்த்தர் சொல்றார். ஏன்னா தேவன் கிட்ட அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பொக்கிஷங்கள் இருக்கு. சோ அந்த குறைவுபடாத பொக்கிஷங்கள் மேல நம்மளை சார்ந்திருக்கும்படி சொல்றாரு. அதனாலதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கும்படி தேவன் கிட்ட நம்ம கேட்கணும். எங்களுக்கு ஒரு அருள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதையில ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். எந்த ஒரு தேவை அதை வந்து நாம வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்டால்தான் அதை நாம சரியாக பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒரு லேசினஸா தான் நம்ம வந்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உணரணும். அதுக்கப்புறம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் தேவன் கிட்ட அதை வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். பாருங்க, தேவன் நம்முடைய மிகச்சிறிய நலனை கூட கவனிக்காம விடுறதில்லை. சின்ன விஷயம்தான் முடி, இது கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழுகாது. குருவியில சின்ன குருவிதான் அடைக்கலான்னு குருவி, அது கூட தேவ சித்தம் இல்லாமல் விழுகாது. இன்னைக்கு மன்னாவில் கூட நம்ம படித்தோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்முடைய மிகச்சிறிய நலனும் கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. இதை நாம விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ தொடர்ந்து தேவன் கிட்ட கேட்கணும், பா கிறிஸ்து எனக்குள்ள வாசமா இருக்கும்படி நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இது முதல் விஷயம். இரண்டாவது, நன்றியுணர்வு அப்படிங்கிற ஒரு ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும். நன்றியுணர்வு நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஸோ தேவனுடைய மகிமைக்கும் அவருடைய மகிழ்ச்சிக்கும் உண்மையாக ஜீவித்துறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஒரு அழைப்புக்குள்ள. அப்படித்தான் ஜீவிக்கணும்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏன்னா எல்லா அவருடைய வாழ்க்கையிலும் கவனிக்கும் பொழுது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஸோ அதை தான் நம்மளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கார். தேவனுடைய மகிமைக்கும் மகிழ்ச்சியுமா வாழ்வதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுதான் என்னுடைய முதற்கண் போதனையாக இருக்குது. ஸோ நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நலன்களுக்காகவும் நாம் என்ன பண்ணோம்னா நம்முடைய பரலோக பிதாவுக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய நன்றிகள் தேவனுக்கு தேவைங்களா? நம்முடைய நன்றிகள் தேவனுக்கு தேவையா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அவருக்கு நன்றி ஏறெடுப்பதன் நிமித்தமாக நமக்கு தான் ஆசீர்வாதம். ஸோ அன்புக்குரிய சகோதர சோழர்களே, பாருங்க, நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்பதற்கு நாம் தேவனால் ஊக்குவிக்கப்படும் போது, என்கரேஜ் பண்ணப்படும் பொழுது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய பையன் நன்றி சொல்லிட்டான், அடுத்தது நான் என்ன பண்றேன், இன்னொரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேன். ஸோ சகோதரர் சொல்லும்போது நாம் நன்றிகளை ஏறெடுக்க தேவன் நம்மளை ஊக்குவிக்கும் போது தேவன் நமக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ரெடியாகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்முடைய நன்றிகள் ஒருபோதும் தேவன் எதிர்பார்க்கறது இல்லை. அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்பதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் அன்புக்குரிய சகோதர சோதர். ஸோ நாம் பெற்ற தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நாம வந்து எண்ணி பார்க்கணும். அதை ஒவ்வொன்றா நம்ம வந்து கணக்கு எடுக்கணும். எவ்வளோ கிருபைகளை நம்ம வந்து தேவனிடத்திலிருந்து வந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு கிருபைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம திருப்பி தேவனுக்கு எந்த விதத்தில் நாம வந்து உண்மையாக நன்றிகளை ஏறெடுத்திருக்கிறோம் அப்படிங்கறதையும் நாம் வந்து பார்க்கணும். சோ தேவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஏறெடுக்கும் விதமாக அவருடைய பரிசுத்த சமூகத்துல நாம் போய் அமர்ந்து நன்றி ஏறெடுக்க துவங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்திரித்து வருவதற்கு சமயம் இருக்காது. அவருக்கு நன்றி சொல்லணும்னு அவருடைய பரிசுத்த சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டா எந்திரிக்கிறதுக்கு சமயம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ நன்றி, அவ்வளோ இரக்கம், அவ்வளோ கிருபை, அவ்வளோ தயவு தேவன் கரத்துல இருந்து பெற்றுக்கிற அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அப்புறம் எப்படி எந்திரிக்க முடியுது? ஸோ கண்டினியூவா உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது மார்ட்டின் புத்தர் பிரதர் சொல்றாங்க, டேபிள் டாக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கொடைகளும் ஆசீர்வாதங்களும் அதிகமா இருந்தாலும் அதுக்காக ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு நன்றிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்குங்களா? இது உண்மைதான், மறுக்கவே முடியாது. அவ்வளவு கிருபை வாங்கியிருக்கிறோம், ஆனா நன்றி ஏறெடுப்பதற்கு காலையில எந்திரிச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் தான் மண்ணா படிச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிடும், இரவுல கொஞ்ச நேரம். சோ அன்புக்குரிய சகோதர சொல்ல நன்றி ஏறெடுப்பது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ தேவனிடத்துல நம்மை முழுவதுமாக மனப்பூர்வமாக சரணடைய செய்வதன் மூலமாகத்தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க முடியும். சோ நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல அந்த ஒரு நன்றி உணர்வு, அதாவது தேவனுக்கு நன்றி ஏறெடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனுக்கு நன்றி ஏறெடுக்கும் பொழுது அதற்குண்டான ஒரு கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி பாருங்க, நமக்கு தேவனால சொல்லி முடியாத இரக்கங்கள், கிருபைகள், காருண்யங்கள் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி அவ்வளவு கிருபைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்பது நம்முடைய புத்தியுள்ள ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை பாதையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிக்கலாம் 103:1.
என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இங்க ஸ்தோத்திரி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நன்றிகளை ஏறெடுத்து தேவனை துதிப்பதை அது அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாம அவரை மகிமைப்படுத்தும்படி மனத்தாழ்மையோடு அவர்கிட்ட அவருடைய பாதத்துல முழங்காலிட்டு தேவனை துதிப்பதை பொருள்படுத்தக்கூடியதா இருக்கு. சோ ஸ்தோத்திரி அப்படிங்கிறது நன்றிகளை ஏறெடுத்தல் அல்லது தேவனை துதிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ நம்ம எதற்கு தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கணும், துதிக்கணும் அப்படின்னா 103:2.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள், கம்ப்ளீட்டா சகலமும் அவ்வளவு உபகாரங்கள் செஞ்சிருக்காரு, அது ஒண்ணு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர் சொல்லுதான் நம்முடைய சகோதரர் சொல்றார், உண்மையில நாம் முழங்காலிட்டு பிதாவாகிய யெகோவா தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வீக ஊற்றா இருக்கிறார். ஊற்றிலிருந்து என்ன பண்ணுங்க, தண்ணி வத்துங்களா, வற்றி போயிருமா? ஊத்துல ஊற்றிலிருந்து என்னைக்கும் தண்ணி வத்தவே வத்தாது, அது சுரந்துட்டே இருக்கும். சோ உண்மையில நாம் முழங்காலிட்டு பிதாவாகிய தேவனை துதிப்பதற்கு ஸ்தோத்திரிப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வீக ஊற்றா இருக்கிறார். சோ தொடர்ந்து நாம் தேவனை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோ நம்ம எதற்கு துதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்க நம்ம கவனிக்கிறோங்க, 1 தெசலோனிக்கையர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்யறதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறிச்சு தேவனுடைய சித்தமா இருக்கு எல்லாவற்றிலும். சோ எல்லாத்துக்கும் நாம வந்து என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சோ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தினாலும் பலவிதமான சோதனைகள் நம்மளுக்கு நேரிட்டாலும் அன்புக்குரிய சகோதர சோதரில் நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அவர் மேல முழு விசுவாசம் வைக்கணும். அப்படி முழு விசுவாசம் வச்சோம்னா நம்முடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஜீவ ஊற்றாகத்தான் அவர் இருப்பாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ முழு இருதயத்தோடு தேவனை துதிச்சு மனப்பூர்வமாக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒருவர் தேவன் தரக்கூடியவைகளை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்வார். அதுக்கு முழுமையான விசுவாசம் அவர் மேல வைக்கும். அது வச்சுட்டோம் அப்படின்னா தேவனுடைய கரத்துல இருந்து நல்லது மட்டும்தாங்க வரும். எந்த நன்மையான ஈவும் யார்கிட்ட இருந்து வருதுங்க? ஜோதிகளின் பிதாவை நடத்துறது. சோ அவர் கரத்துல இருந்து வர்றது எல்லாமே நன்மைதான். அது வழி நிறைந்ததா இருந்துட்டாலும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்துட்டாலும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தேவனை புரிந்து கொண்டு மகிழக்கூடிய உள்ளம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தள்ளிடவோ அல்லது தவிர்த்திடவோ கூடாது. சோ இரக்கங்களின் பிதாவிற்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும். அவரை தொழுது கொள்வதற்கும் அவருடன் ஐக்கியம் கொள்வதற்கும் அந்த ஒரு வாஞ்சைய இன்ட்ரெஸ்டை யார் இழக்கிறாங்களோ அவங்க குமாரத்துவத்தினுடைய ஆவியையே என்ன பண்றாங்க இழந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. சோ இரக்கங்களின் பிதாவுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம தவறிட்டோம் அப்படின்னா குமாரத்துவத்தின் ஆவையே நாம் இழந்துடணும். சோ எவ்வளவு ஒரு எச்சரிப்பாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சோர்ல. 100 சங்கீதம் 3 வசனத்துல கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவர் தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ தேவன் தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். சோ நம்முடைய ஒவ்வொரு நடையிலும் தேவனுடைய கரம் நம்மை காத்து வழி நடத்திட்டு வருது. அதை நாம அனுதின ஜீவியங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கணும். இதிலேயே 4 வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதிச்சு அவருடைய நாமத்தை சோதரிங்க. சோ இங்க நிழல்ல பார்க்கும் பொழுது ஆசாரிய வகுப்பாருக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்புல அவங்க வேலைகள் செய்யறாங்க, ஊழியங்கள் செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுடைய ஒரு சமூகத்துல அவங்க நன்றிகளை ஏறெடுக்கிறாங்க. சோ அதே போலதான் அன்புரிய சகோதர சொல்ல நம்மளும் தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். சோ ஆசாரிய வகுப்பாராக நாம தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். நம்மளும் அங்க நிழல்ல பார்த்தது போல தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நாம எதற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறது? இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு சகோதரர். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார். சோ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கைக்காக, அதன் ஆசீர்வாதங்களுக்காக, அதன் வாய்ப்புகளுக்காக, அதன் சுதந்திரங்களுக்காக, கர்த்தர் மூலம் ஏறெடுக்கப்பட்ட நம்முடைய மீட்பு பணிக்காக, கர்த்தருடனான உடன் சுதந்திரத்துவத்திற்கான அந்த ஒரு அழைப்புக்காக, பரிசுத்த ஆவியினுடைய ஜெனிப்பித்தலுக்காக, தேவ வார்த்தையின் உதவி மற்றும் ஊக்கத்திற்காக, மகா மேன்மையும் அருமையுமான மேலான வாக்கு தத்தங்களுக்காக, இந்த ஒரு அறிவிற்காக. சோ இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது அன்புக்குரிய சகோதர சோர்ல சகோதரர் கொடுக்கும்போது ஒரு துல்லியமான ஒரு அறிவு, கரெக்ட் நாலேஜ். ஏன்னா அந்த கரெக்ட் நாலேஜ் இல்லாம, துல்லியமான ஒரு அறிவு இல்லாம நம்ம பெயர் சபைகள்ல பல வருடங்கள் நம்ம சுத்திருக்கிறோம். இப்ப அந்த துல்லியமான அறிவு, கரெக்ட் நாலேஜ் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததுனாலதான் அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவனை குறிச்சும் அவருடைய குமாரனை குறித்தும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறிச்சும் அதுல நமக்கான பங்கை குறிச்சு நாம் அறிந்து கொள்ள முடியும். சோ இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சோ உண்மையிலுமே நாம தேவனுக்கு எல்லாவற்றுக்காகவும் கடன் பட்டிருக்கிறோம் மற்றும் கடமையும் பட்டிருக்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரில் எண்ண முடியாத அளவுக்கு நாம் தேவனுடைய கரத்திலிருந்து கடன் பெற்றிருக்கிறோம். என்னதான் கடன்கள் அதிகமானாலும் தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறத நிறுத்திட்டாருங்களா? கடன் அதிகமாயிட்டு தான் இருக்கு. கடன் அதிகமாச்சுன்னு யாராவது கடன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் பாருங்க, என்ன கடன்கள் நம்ம பெற்றிருந்தாலும் இன்னும் இன்னும் அவருடைய கிருபைகளை நம்மளுக்கு அள்ளி கொடுத்துட்டேதான் இருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ நம்முடைய கடன்கள் மென்மேலும் நீட்டிக்கப்பட்டு கொண்டே வருது அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அப்படின்னா அவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். அப்ப இந்த வாழ்க்கையில நாம் என்னதான் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நன்றியுணர்வுக்கு மட்டும்தாங்க இடம் இருக்கு. நன்றி தெரிவிப்பதற்கான அந்த ஒரு எண்ணங்களுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ நம்ம நம்முடைய பிறப்பை எப்படி வேணாலும் பார்க்கலாம். சோ நாம் நம்முடைய பிறப்பை எப்படி பார்த்தாலும் சரி, சகலமும் நமக்கு தேவனுடைய மேற்பார்வையின் விளைவாகத்தான் வருது நம்முடைய வாழ்க்கையில. நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம், எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே நினைக்கலாம். ஆனா அன்புக்குரிய சகோதர சோர்ல எனக்கு மட்டும் அப்படின்னா தேவன் அதிகமா நம்மளைத்தான் நேசிக்கிறார். அதனால நம்மளுக்கு தான் அவர் அவருடைய கிருபை கொடுப்பார். சோ நம்முடைய பிறப்பை நாம் எப்படி பார்த்தாலும் சரி, சகலமும் தேவனுடைய மேற்பார்வையின் விளைவாகத்தான் வந்திருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதை நாம விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அர்ப்பணிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே தேவனுடைய கரங்களை நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதை நம்புறங்களா? இப்ப சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, இழுக்கிறோம் இல்லைங்களா, இந்த சுவாசிப்பு இழுக்கக்கூடிய அந்த சக்திய தேவன் தான் கொடுத்திருக்கார். தேவன் இந்த கிருபை கொடுக்கலன்னா நம்ம இந்த சுவாசிக்கவே முடியாது. சோ நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அந்த சுவாசத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சோ பலனற்ற நேரங்கள்ல நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்திட்டு வர்றது தேவனுடைய கரம் தான். சோ இதுக்கெல்லாம் நாம் தேவன் இடத்துல என்ன பண்ணணும்னா நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சோதரில் நம்மளுக்கு பரிச்சயமான வசனம் ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னா ஆசீர்வாதமற்ற எதுவுமே நமக்கு அருளப்படுவதில்லை. தேவன் அருள்வது எல்லாமே ஆசீர்வாதம் தான். மேலும் தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களுக்கு சகலமும் அப்படிங்கிறது நாம இந்த ஒரு பாதையில் ஓடுற இல்லைங்களா. சோ இந்த அர்ப்பணிப்பின் இடுக்கமான வழியில் வரக்கூடிய பரீட்சைகள், ஏமாற்றங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் மற்றும் சோதனைகள் இதெல்லாம் உள்ளடக்கக்கூடியதா இருக்குது. சோ இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோதரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு அன்பு மிகுந்த தேவனாக இருக்கிறார் அப்படின்னா, மாறும் இந்த ஒரு உலகத்துல மாறாத தேவனால மறவாமல் நாம் நினைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். மறவாமல் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் மிகச்சிறிய நலன் கூட தேவன் பார்க்கிறார். சோ தேவனால உடைக்கப்படுவதெல்லாம் நன்மைக்கு தான். ஒரு விதை உடைஞ்சாத்தான் அது விருட்சமாக வளரும். சோ தேவன் உடைப்பது நன்மைக்கு தான். அதை நாம் என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே அவர் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் என்ன பண்றாருன்னா சேமிச்சு வைக்கிறார். என்னைய தேவன் அழுக வச்சுதான் நம்ம நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் சேகரிக்கிறார். சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, எந்த அச்சங்களானாலும் சரி, எந்த வழிகளானாலும் சரி, எந்த கண்ணீரானாலும் சரி, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். நமக்கு வாக்களித்திருக்கிறார் சகலமும் நன்மைக்காகத்தான் நடக்குன்னு சொல்லி. சோ நம்முடைய நன்மைக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்யறார். ஆனா ஒரு அன்பு தகப்பன் என்ன பண்றாருன்னா, சில வேலைகள்ல நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுக்குகளை கண்களின் வழியாக அகற்றுவதற்கு நம்ம அளவைக்கிறார். சோ கண்களின் வழியாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பட்டா அந்த அழுகையின் மூலமாக அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிருச்சு. ஆனா பாருங்க தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மென்மையான அந்த கண்ணீர் துளிகளை சேகரிக்கிறார், கலெக்ட் பண்றார், தம் கைகளில் வைக்கிறார், அதை முத்துகளாக மாற்றுறார். பின்னொரு நாட்கள்ல நமக்கு அதைய மகிமையாக திருப்பி கொடுக்க போறார். சோ நாம் நம்முடைய பிறப்பை எப்படி பார்த்துட்டாலும் சரி, சகலமும் தேவனுடைய மேற்பார்வையின் விளைவாகத்தான் வருது, விளைவாகத்தான் நடக்குது. சோ நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு ஏவுதல், நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்கு மிகவும் தேவை. பிரியமான சகோதர சகோதரர்கள், மூன்றாவது விஷயத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அன்பு செலுத்துவது நம்முடைய கடனாக இருக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 13:8.
ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்.
சோ எல்லா மனுஷரிடத்திலும், விசேஷமாக அன்புக்குரிய சகோதர சகோதரியில விசுவாச வீட்டாரிடத்திலும் பரந்த உள்ளம் மற்றும் தாராளமான மனப்பான்மை கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். 1 யோவான் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இன்னதுன்னு சொல்லி நாம வந்து அறிஞ்சிருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க என்னவா இருக்கிறங்க, கடனாளிகளா இருக்கிறோம். சோ அன்பு செலுத்துவது நம்முடைய கடனாக இருக்கணும். அது உலகத்தின் மீது ஆகட்டும், அதாவது உலக ஜனங்கள் மீது ஆகட்டும், அல்லது இந்த ஒரு விசுவாச வீட்டார் அனைவரிடத்திலும் நம்ம என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் தேவன் அன்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, பல வரங்களை காட்டிலும் அன்பு மேலானது என்றும், மேலும் இந்த அன்பு நமக்குள்ள இல்லை அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய ஆதாரத்தை இழந்துருவாங்களா. அன்பு அப்படிங்கிறத நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதாரம், அதாவது எவிடன்ஸையே நம்ம விட்டுறோம்னு அர்த்தம். அன்பு இல்லைன்னா புது சிருஷ்டியின் அங்கத்தினராக மட்டுமல்ல, ஒரு பூஜ்யமாக எண்ணப்படுவோம். அன்பு இல்லைன்னா ஒரு பூஜ்யம் தான். சோ அன்பின் ஆவியினால மட்டும்தான் ஒரு புது சிருஷ்டி கருத்தரிக்கப்படுது. இது எவ்வளவு அற்புதமான ஒரு பரீட்சையாக இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில இதை நாம வந்து பொருத்தி பார்க்கணும். அன்புல நாம எந்த சதவீதத்துல இருக்கிறோம்? 100%, 90%, 70%, எந்த சதவீதத்தில் இருக்கிறோம்? அல்லது நாம் தேவனுடைய பார்வையில பூஜ்யமா இருக்கிறோமா? இது நம்மதான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். மேலும் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய சகோதரர் சொல்லும்போது, அதாவது எந்த விதமான நல்லடக்கையும் அன்பின் அடிப்படையில் இல்லைன்னா அதுல எந்த பயனுமே இல்லை. பாருங்க, ஒருத்தர் ரத்த சாட்சியா மறிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒருவர் ரத்த சாட்சியா மறிப்பதற்கு துணிந்தாலும் சரி, அவர்கள் எரிக்கப்பட்டாலுமே சரி, அன்பின் குணங்கள் அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு பலனையும் என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாத. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சோ சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் முடிந்த அனைத்தையும் நம்ம வந்து செய்யணும். அவர்களை ஊக்கப்படுத்தணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும், அவர்களை பலப்படுத்தணும், அவர்களை ஆறுதல் படுத்தணும். இதெல்லாம் அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பாரு, இதெல்லாம் செய்யும் பொழுது தேவன் நம்மளுக்கு எவ்வளவு தாராளமாக அவருடைய அன்பு மற்றும் கிருபைகளை கொடுக்குறாரு. சோ கடன்கள் அதிகமாக இருந்துட்டாலும் அவர் கொடுப்பதை நிறுத்தல. ஏற்கனவே கடனாளிகளாகத்தான் இருக்கிறோம் தேவன் கிட்ட. மீண்டும் தேவன் கிட்ட கேட்கணும், அப்பா எப்படியாவது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்யுங்க, கிருப செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா அப்படி நம்ம கேட்கலைனாலும் நம்முடைய அன்பு தகப்பன் என்ன பண்றாருன்னா, நம்ம கேட்கிற வரைக்கெல்லாம் வெயிட் பண்றது இல்லை அவருடைய கிருபையை கொடுக்கறதுக்கு. நம்ம கேட்காமலேயே அவர் நம்மளுக்கு கிருபையில கொடுத்துட்றாரு. நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கிறோம், முடிந்த அளவு கேட்கிறோம். நம்ம மறக்கக்கூடிய விஷயங்களை கூட தேவன் என்ன பண்றாரு, அவங்களே மறந்துட்டாங்க, நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறாருங்களா? நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மேலாக கிரியை செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன். நம்ம மைண்ட்ல தோணவே தோணாது, ஆனா அது நம்மளுக்கு தேவைங்கிற தேவன் அறிஞ்சு நம்மளுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் நினைச்சு பார்க்கலாம். இந்த ஒரு அழைப்புக்கு நான் தகுதியானவனா, அதாவது நாம் தகுதியானவர்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கிருபையான ஒரு வாய்ப்பு. இது தேவன் அவருடைய கரத்திலிருந்து நல்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபையான ஒரு ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சோ தேவன் தான் இந்த ஒரு அழைப்புக்கு நாம் கடந்து செல்வதற்கு, தொடர்ந்து இந்த அழைப்புல நாம் நிலைத்திருப்பதற்கு கிருபை செஞ்சுட்டு வந்துருக்கார். சோ நம்மளும் சக சகோதரிகள் சகோதரர்கள் மேல அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கணும், இரக்கம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 1:9 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல், பாருங்க நம்முடைய கிரிகளின்படி ரட்சிக்கல, ஏன்னா நம்ம கிட்ட கிரிகளே இல்லை. அதான் வசனம் சொல்லு, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாம தம்முடைய தீர்மானத்தின்படியும். ஆதியிலேயே தேவன் ஒரு தீர்மானம் வச்சுட்டார். நான் நம்முடைய சர்வல்லமில்ல தேவனை பத்தி தெரியும், அவர் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டும் இன்னும் அறியப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அவர் வந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். சோ தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கிருபையின்படி நம்மை ரச்சித்து இந்த பரிசுத்த அழைப்பில் அழைச்சிருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அதான் நம்ம கவனிக்கும் பொழுது, அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரச்சிக்கல அப்படின்னா நாம் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதால் தேவன் நம்மளை அழைக்கலீங்க. அவர் நம்மை அழைச்சதுனாலதான் நாம சிறப்பு வாய்ந்தவர்களாயிருக்கு. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல வசதிகள் இருக்கு, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, அழைக்கல. அவர் அழைச்சதுனாலதான் நாம் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சோ இவ்வளவு கிருபைகளை நாம தேவனிடத்துல இருந்து நாம பெற்றுக்கிறோம். சோ நாம் சகோதர சகோதரிகள் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாரு. பாருங்க, கொஞ்சம் கவனிக்கலாங்க. கர்த்தருடைய குடும்பத்தை நாம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய குடும்பத்தை நான் பார்க்கும் போது அதன் வெவ்வேறு அங்கங்களினுடைய பலவீனம் மற்றும் குறைபாடுகளை தான் நான் பார்க்க தோணுது. கர்த்தருடைய குடும்பத்தை பார்க்கும்போது பலவீனமா இருக்கக்கூடியவர்களுடைய பலவீனங்களை தான் நான் பார்க்க தோணுது. அவர்கள் கிட்ட காணப்படக்கூடிய அந்த ஒரு விரும்பத்தகாத பண்புகள் மீது நம்முடைய கவனம் அதிகமாக செலுத்தப்பட நாம் அனுமதிக்க கூடாது. அவங்க பலவீனத்தில் இருப்பாங்க, அந்த பலவீனத்தையே நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நோட் பண்ணக்கூடாது. அவர்களுடைய அனைத்து நற்பண்புகளையும் அதிலும் விசேஷமாக அவர்களுடைய இருதயத்தின் உண்மையைத்தான் நம்ம வந்து நினைவில் கொள்ளணும். கரெக்டா சொல்றார். சோ தேவன் அவர் அழைச்சிருக்கிறார், தேவன் அவரை வந்து அழைச்சிருக்கிறாரு மற்றும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார். தேவன் தான் அழைச்சிருக்கிறார். இதை நமக்கு நாமே பரிந்துரை சொல்லணும், எனக்கு நானே சொல்லிக்கணும், தேவன் தான் அவர் அழைச்சிருக்காரு. சோ அதனால அவங்க பலவீனத்தை நான் பார்க்க கூடாது, அது தேவனவே குற்றப்பிடிப்பது போல ஆயிரும் பலவீனத்தை பார்க்கறது. சோ எப்போதெல்லாம் சத்தியத்தில் வந்திருக்கக்கூடிய ஒருவரை நான் காண்கிறனோ, அப்போ நமக்கு நாமே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சரி சரி மாம்சத்தின்படி அவர் என்னவா இருந்துட்டாலும் சரி, அவர் பலவீனமா இருக்கிறாரு, கோபப்படக்கூடியவராக இருக்கிறார், சகிக்க முடியாதவராக, சரி அவர் என்னவா இருந்துட்டாலும் சரி, தேவன் அவருடைய இருதயத்துல நன்மையான உயர்தரமான உண்மையான ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை வந்து பார்த்திருக்கிறார். மேலும் தேவன் அவரை என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புத்திரர் போல ஏற்று நடத்துறார். சோ அப்படி தேவன் ஒரு புத்திரர் போல ஏற்று நடத்துறதுனால அவர் சகோதரராக மேன்மையாக கருதப்படணும், அற்பமா நாம் நினைச்சிடக்கூடாது. அந்த மனுஷத்தின் அந்த ஒரு மனுஷனுடைய சுவாபத்தின்படியான பண்புகளின் அடிப்படையில அவரை நம்மால மேன்மையாக என்ன முடியலனாலும் பரவாயில்ல, சமயம் வாய்க்கும் போது நாம் அவருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து பார்க்கணும். மேலும் நம்ம கவனிக்கும் போது, நாம் நமக்கு கூட்டாளியாக தெரிவு செய்யக்கூடிய ஒருவராக அவர் இல்லாமல் இருக்கலாம், நம்ம பக்கத்துல உட்கார்றதுக்கு நம்ம வேற ஒருத்தரை முடிவு பண்ணியிருப்போம், ஆனா இவர் வந்து உட்கார்ந்துருப்பார் பலவீனமா இருக்கக்கூடியவர். அது நம்ம சூஸ் பண்றது இல்லை, தேவன் தான் நம்ம பக்கத்துல இன்னார் உட்காரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றார். சோ நமக்கு கூட்டாளியாக தேர்வு செய்யும் ஒருவராக அவர் இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னாலும் தேவன் நம்மை மேன்மையாக கருதுவதை காட்டிலும் அந்த சகோதரரை மிக மேன்மையாக கருதுறார். இதைய உணரும் பொழுது இது நம்மை மிகவும் மனத்தாழ்மை கொள்ள செய்யுது. மேலும் அந்த சகோதரர்கிட்ட இருந்து என்னென்ன உதவிகரமான பாடங்கள் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு தேவையோ அதை நாம் என்ன பண்ணுங்க, ஒரு கோபப்படக்கூடிய ஒரு சகோதரர் இருந்தா தான் பொறுமையா இருக்கிறது அப்படிங்கறது நம்ம என்ன பண்ண முடியுங்க, கத்துக்கொள்ள முடியும். யாருமே கோபப்படலாம், பொறுமைங்கிற குணமே நம்மளுக்குள்ள என்ன ஆகாதுங்க, அது அது வளராதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சோ என்னென்ன உதவிகரமான பாடங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியுமோ அதை நாம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சோ நம்ம எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் அல்லது கிருபை நிறைந்தவர்களாக இருந்தாலும் இரக்கமுள்ள அந்த ஒரு மனசு இல்லைன்னா தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க முடியாது. சோ நம்ம மற்றவர்களுக்கு இரங்கல அப்படின்னா பரமபிதா நம்ம மேல இரக்கம் கொள்ள மாட்டார். சோ நம்ம இறங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கணும். சோ ரோமருக்கு அப்ப சொன்ன போல் சொல்லும் போது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக மாய்மாலம் பண்ணாதீங்க, அதாவது தேவன் முன்பாக நடிக்கூட, தேவன் முன்பாக நடிச்சிட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்கள் அதனுடைய பாதிப்பு நமக்கு தான். சோ நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது, தீமையை வெறுத்து நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் வந்து நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது அப்படின்னா, நாம எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ள எப்படிப்பட்ட மேன்மையான சாக்கியத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய மனம் அதற்குரிய நிலையில புதுதாக்கப்படணும். நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய மனம் அதற்குரிய அந்த ஒரு நிலையில தொடர்ந்து புதிதாக்கப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சோ ஒவ்வொரு சகோதரருக்கும் முடிவாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சகோதர அன்பு, இந்த சகோதர அன்பு சரிவர கடைபிடிக்க முடியாம விழுந்து போகக்கூடிய ஒரு சூழல் வருது. இதை அநேகர் நிறைவேற்றக்கூடாதவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற தகுதியற்றவர்களாக போய்விடக்கூடிய சூழ்நிலை வருது. பாருங்க, இந்த சகோதர அன்பு நாம் நிறைவேற்றாம விட்டுட்டு நாம பெரிய பெரிய ஊழியங்கள் நம்ம போய் செய்துட்டாலும் அதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றார் சகோதரர். சோ ராஜ்யத்துல பிரவேசிக்கக்கூடியதுக்கு தேவன் நிறைய வழிமுறைகள் வச்சுட்டாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ஒரு பிரதர்லி ஃபெலோஷிப். சோ இந்த ஒரு சகோதர ஐக்கியம், சகோதர அன்புக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அதற்கே உரித்தான ஒரு கணம் ஒரு பார்வை நாம செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கறத நாம் வந்து பார்க்கிறோம். இது மூன்றாவது விஷயம். அடுத்து நான்காவது விஷயத்தை நாம் கவனிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றணும், தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பதில் நான்காவது கிறிஸ்து இயேசுவை நாம வந்து பின்பற்றணும். சோ கிறிஸ்து இயேசுவை நாம எப்படி பின்பற்றுறது அப்படின்னா, அவர் நடந்தது போலவே நாமளும் நடக்கணும். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். அவர் எப்படி போனாரோ அதே போல நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். சோ தேவனுடைய அன்பை அவருடைய கிருபையை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்றோமோ நம்முடைய வாழ்க்கையில அதே போல அவர் கிட்ட நம்மளை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு உந்தப்படக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். நம்முடைய சொந்த விருப்பங்களை நாம் முன்னிறுத்த கூடாது, தேவ சித்தத்தை நாம் முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் கர்த்தரை போல. சோ பலிபீடத்துல நம்மை முற்றிலும் பலியாக ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறோம், நாம் அதை முழுமையாக செய்யணும், அப்போ கர்த்தரை போல ஜீவிப்பதாக இருக்கும். நமக்கு உண்டாகக்கூடிய சகல எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளாக நாம மெய்ப்பித்து காட்டணும் கர்த்தரை போல். இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னா, 1 பேதுரு 2:21 கவனிக்கும் பொழுது தம்முடைய அடிச்சுவடுகளை அவர் வச்சுட்டு போயிருக்கார். சோ அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போயிட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல தொடர்ந்து பின்வைத்து அவர் போயிருக்கார். அவர் பின்னாலேயே நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா அவரை பின்பற்றி ஜீவிக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்ல முடியும். சோ இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதை தவிர வேற எந்த ஒரு வழியும் நம்மளுக்கு இல்லை. இது ஒண்ணுதாங்க வழி, வேற வழி எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, அது சரியா வராது. சோ கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது தான் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை பாதையாக இருக்குது. சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தமாகிய அவருடைய பரிசுத்த பிரமாணத்தை கை கொள்வது போலாகும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். பாருங்க, தேவன் நல்ல வேளை நம்மை நம்முடைய தோல்விகளின்படி அவர் கையாளல. நல்ல வேளை தேவன் நம்மை நம்முடைய தோல்விகளின்படி கையாளாம மாறாக நம்முடைய ஆவி, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய வாஞ்சைகளின்படி தான் தேவன் நம்மளை கையாள்றார். நம்ம விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை நிறைய நடக்குது, அதுபடி தேவன் நம்மளை என்ன பண்ணுவீங்க, எத்தனை டைம் எழுதுகிறோமோ அத்தனை டைம் எழுந்திருக்கிறோமா, அதைத்தான் பார்க்கிறார். நம்முடைய தோல்விகளின்படி அவர் நம்மளை கையாள. சோ அன்புக்குரிய சகோதர சோர்ல தேவனை கனப்படுத்துவதற்கும் அவர் நம் கண்முன்னே வைத்த அவருடைய சாயலாகி அவருடைய குமாரனை போல இருப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்னா தீவிரமாக முயற்சி செய்யணும். சோ கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை எப்பப்ப பின்பற்றுறது அப்படின்னா, பெரிய பெரிய சோதனைகள் வரும்போது மட்டுமல்ல, சிறிய சிறிய துன்பங்கள் வரும்போதும் கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்ற நம்ம மனசா இருக்கும். பரத்துக்குரிய இந்த ஒரு விசேஷ வகுப்பார் இப்படிப்பட்ட சோதனைகளினாலும் அனுபவங்களினாலும் தங்களுடைய குணநலன்களை வருங்காலத்திற்குரியதாக, அப்படின்னா நம்ம இந்த காலத்துக்குரியவர்கள் அல்ல, பரத்துக்குரிய இந்த ஒரு விசேஷ வகுப்பார் வருங்காலத்திற்குரியதாக உரியதற்காக அந்த அனுபவங்கள் தேவன் அனுமதிக்கிறாரு. சோ அதுல அபிவிருத்தியடைய செய்யறார் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். சரி, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த யுகத்தின் அழைப்புக்கு நாம கீழ்படியணும். இந்த யுகத்தின் அழைப்புக்கு கீழ்படிஞ்சு நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது மட்டும்தாங்க தேவனுடைய அன்பை பெறுவதற்கான ஒரே வழி. இந்த யுகத்தின் அழைப்புக்கு நாம் கீழ்படியணும், இது தேவனுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு வழி. சோ கர்த்தர் அப்படித்தான் நம்மளுக்கு நடந்து போயிருக்காரு, அதுதான் அடிச்சுவடு. நம்முடைய கர்த்தர் எப்படி தன்னுடைய ஒரு வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி பலி செலுத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய அழைப்பை முடித்து. சோ இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை படைத்தவர், இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை படைத்தவர் என் ஒருவனின் பாவத்திற்காக இறங்கி வந்து பலியானதை விட அன்பின் உச்சம் வேறில்லை. இவ்வளோ பெரிய படைப்பு, தேவனோடு உடன் படைப்பாளராக இருந்து படைச்சிருக்கார். சோ இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை படைத்தவர் என் ஒருவனின் அல்லது மனுக்குலத்தின் ஒவ்வொருத்தருடைய பாவத்திற்காக இறங்கி வந்து பலியானதை விட அன்பின் உச்சம் வேற இருக்குங்க. இதுதாங்க அவரை பின்பற்றுவதற்குண்டான மாதிரி, இதுதான் வழி, அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அந்த பாதையில் நாம வந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். சோ கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவட்டை தொடர்ந்து நாம் கவனமாக பார்த்து செல்வதுதான் புது சிருஷ்டியினுடைய ஒரு அடையாளம், ஒரு முத்திரையாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது 5வது விஷயம். அடுத்த 5வது விஷயத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அன்புல பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும், அன்புல பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கணும். சரி, எப்படி நம்ம அன்புல பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வழியில நடக்கக்கூடியவர்களாக நாம் அன்பு காண்பிப்பதில் வேறுபாடு காண்பிக்க கூடாது. அப்படி வேறுபாடு காண்பிச்சோம் அப்படின்னா மாம்சத்தின்படி நடப்பவர்களாயிரும். அப்படி மாம்சத்தின்படி நடந்துட்டோம் அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாம்சத்தின்படி நாம் நடக்காம தேவனுடைய அன்புல நம்மளை நாம் காத்துக்கொள்ளணும். ஸோ கர்த்தரை அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் கொண்டவர்களுக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கவனிப்பும் பாதுகாப்பும் இருக்குது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பவங்களுக்கு உடன்படிக்கையின்படி, தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அதைய வந்து பார்க்குறோம். ஆனால் தேவன் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறார். ஸோ உடன்படிக்கையின்படி தேவ தயவு நிச்சயம் இருக்குங்க நம்மளுக்கு, நம்ம மேல. ஏன்னா கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்று. ஸோ உடன்படிக்கையின் தேவ தயவு நம்மளுக்கு நிச்சயம் இருக்குது. நம்ம தேவனே கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை நாம் என்ன பண்ணணும்னா காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புல பகுத்தறிவுள்ளவர்களாகவும் நாம் இருக்கணும். எப்படி நாம அன்புல பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்குது அப்படின்னா, சத்தியத்தின் அடிப்படையில பகுத்து நிதானிக்கக்கூடிய தன்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சுடுகளை பின்பற்றுவர்களோடு நம்ம வந்து நடப்பது ஜீவிப்பது நம்முடைய கடமையோ, அதே போல தகுதியற்றவர்களிடம் நம்முடைய ஐக்கியத்தை தடுத்து நிறுத்திக் கொள்வதும் நம்முடைய கடமைதான். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு இசைவில்லாத எதையுமே நாம் செய்யக்கூடாது. மாறாக அது நமது அப்படி நம்ம வந்து செய்யறது ஒரு அன்பே கிடையாதுன்னு சொல்றார் சகோதரர். தேவனுடைய திட்டத்திற்கு இசைவில்லாத எதையும் நாம் செய்யக்கூடாது, அப்படி செய்யறது அன்பே கிடையாது. அது நமது தரப்பிலான ஒரு அறியாமை. ஸோ அறியாமைக்கான நிரந்தர தீர்வு என்னன்னா தேவனுடைய அறிவுல வளர்வது, அவருடைய தெய்வீக திட்டத்துல நாம தொடர்ந்து வளர்வது. இதுதான் அறியாமைக்கான ஒரு தீர்வாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. மேலும் அப்போ சொன்ன போல் சொல்லும் போது 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்றாரு, மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்ன அப்படின்னா, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லார்கிட்டையும் நீடிய சாந்தமா இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒழுங்கில்லாதவர்கள் நிச்சயமாக புத்தி சொல்லப்படணும், திடனற்றவர்கள் நிச்சயமாக தேற்றப்படணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு 4 வகுப்பாரை குறித்து சொல்றார். ஒழுங்கில்லாதவர்கள் அப்படின்னா தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளக்கூடியவர்கள், சபை வேண்டிக் கொள்ளாத போதிலும் எல்லாத்துலையும் தலையிடுறவங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர் ஆர்வத்தில் அப்படியெல்லாம் செய்வாங்க சபைகளுக்குள். ஸோ எல்லாத்துலையும் தலையிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு எச்சரிப்பு சொல்றாரு, நம்முடைய சகோதரர் ஒழுங்கில்லாதவர்களை பலவீனர் அப்படின்னு சொல்லி தவறா எடுத்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிடாதீங்க, தேற்றி கொண்டிருக்காதீங்க, மாறாக பொறுமையுடனும் அன்புடனும் அவங்களுக்கு வந்து புத்தி சொல்லணும். ரொம்ப கோபமாகவும் நீங்க வந்து ஒழுங்கில்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லி கோபமாகவும் என்ன பண்ணிருக்கூடாதுங்க, அவங்கள டீல் பண்ணக்கூடாது. பொறுமையோட அன்போடு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க, அவர்களுடைய தவறான வழியில அவர்களுக்கு ஆறுதல் ஆதரவு ஊக்கம் கொடுக்க கூடாது. அவங்க போறதே தவறான வழி, அதுக்குத்தான் புத்தி சொல்லணும். அதுக்கு நம்ம என்கரேஜ் என்ன பண்ணிருக்கூடாதுங்க, வந்து செய்திருக்கூடாது அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு. சோ திடனற்றவர்களை தேற்றுங்க. அப்ப திடனற்றவர்கள் அப்படின்னா இவங்க இயல்பாகவே எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மந்தமானவர்களாகவும் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாகவும் தன்னை பற்றி மதிப்பா எண்ணுதலிலும் போராடும் தன்மையிலும் குறைவு பெற்றவர்களா இருப்பாங்க. நான்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு எந்த ஒரு தாளந்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே நினைச்சு கொள்வாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க சத்தியத்தின் மூலம் என்கரேஜ் பண்ணப்படணும்னு சொல்லி சகோதரர் சொல்றார். இப்படிப்பட்டவங்க சத்தியத்தின் மூலம் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணப்படணும் அப்படின்னு பார்க்கும். அடுத்தது பலவீனரை தாங்குங்கள். ஸோ ஆவிக்குரிய ரீதியில பலவீனர் இருப்பாங்க சபைகள். ஸோ இவங்க எப்படி தாங்கப்படணும்னா, பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக தாங்கப்படணும். ஸோ விசுவாசத்துல பலவீனர் இருப்பாங்க, அவங்க வளர்ச்சி அடையாதவர்கள். ஸோ பலவீனருக்கு உதவணும், பலவீனமானவர்கள் நிச்சயமாக தாங்கப்படணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். மேலும் சகோதரர் சொல்லும் பொழுது, சகோதரத்துவ ரீதியிலான அந்த ஒரு புத்திமதி அப்படிங்கிறது கடுமையாகவும் கண்டனம் செய்வதாகவும் இருக்காது. ஒரு சகோதரத்துவ ரீதியிலான புத்திமதி அப்படிங்கிறது கடுமையா இருக்காது, கண்டனம் செய்வதாக இருக்காது, மாறாக மென்மையாகவும் சாந்தமாகவும் பொறுமையாகவும் புத்தி சொல்லும். மேலும் தவறுகள் சீர்பண்ணப்படுவதை காணுவதற்கு தான் அது முயற்சி செய்யும். இல்லாத தீமைகளை தானாக கற்பனை பண்ணாது. கற்பனை பண்ணி சின்ன ஒரு விஷயத்தை பூதாகரம் அது பண்ணாது. இது சகோதரத்துவ ரீதியிலான புத்திமதி. ஸோ இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நமக்கான ஒரு எச்சரிப்பா இருக்குது. ஸோ தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் எப்பொழுதுமே எப்படித்தான் இருக்கணுமா, இணக்கம் உள்ளவர்களாகவும் பலவீனமா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களிடத்தில் மட்டுமல்ல சகலரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். ஸோ தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் இணக்கம் உள்ளவர்களாகும், எந்த சூழ்நிலைகளிலும் இணைஞ்சு போகணும். அதே சமயம் ஒரு சில புத்திமதிகள் சொல்ல வேண்டிய இடத்துல புத்திமதி சொல்லணும், ஆறுதல் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆறுதல் கொடுக்கணும். இந்த விஷயங்கள்ல வந்து இணக்கம் உள்ளவர்களா இருக்கணும். பலவீனர் மட்டும் அவங்க கிட்ட மட்டுமல்லாம சகலரிடத்திலும் சாந்த குணம் மன்னிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிகளாக இருக்குது. மேலும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு பகுதியில அன்புல நாம் இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு தன்மை நம்முடைய ஜீவியங்களை காணப்படணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ஆறாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், அன்பு தீங்கு நினையாது. இது இன்னும் நம்ம புரியும்படி பார்க்கணும்னா தீங்கு நினையாத அன்பு வேணும். தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பதுல தீங்கு நினையாத அன்பு. ஸோ நாம் அற்பமான விஷயங்களை கண்டுகொள்ளாதபடிக்கு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக இது மாம்சத்தின் பலவீனம். ஸோ மாம்சத்தின் பலவீனங்களுக்கு எதிராக போராடுவது ரொம்ப அவசியம்தான். ஸோ ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல, மற்றவர்களை சந்தேகிக்கிற, தீமைகளை எண்ணுகிற, குற்றம் காண்கிற குணங்களே இல்லாத அன்பின் ஆவியுடையவனாக நான் இருக்கிறேனா, நமக்கு நாமே கேட்டுக்கலாம் இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன்னா. மற்றவர்களுடைய உயர்ந்த குணலட்சணங்களை எப்போதும் பாராட்டக்கூடிய ஒரு பண்பு, மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய பலவீனத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளை தாராளமாக மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு என்கிட்ட இருக்குதா, இதெல்லாம் நாம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்முடைய சகோதர சொல்லும் ரீப்ரிண்ட் நம்ம 49:18-5 சொல்றாரு, நல்ல நோக்கம் தான் பூரண அன்பு. நல்ல நோக்கமே பூரண அன்பு. சந்தேக ஆதாரங்களையோ விரோத எண்ணங்களையோ அற்பமான விஷயத்தையோ பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு நோக்கம் அன்புக்கு ஒருபோதுமே கிடையாதுங்களா. சந்தேகிக்கிறது, எவிடன்ஸை கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அன்புக்கு ஒரு காலம் இருக்காது. அன்பு மெலிதாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தவறுகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப தடிமனா இருக்கணும். ஸோ யார் ஒருவர் குறைகளை மட்டும் பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட பூரண அன்பு குறைவுபட்டிருக்குதுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தீங்கு நினையாத ஒரு அன்பு நம்ம காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ பரிபூர்ணமான ஒரு அன்பு கபடற்றது, அது வந்து தீங்கு நினைக்காது. சின்ன சின்ன காரியங்களிலிருந்து தீமையான எண்ணங்களுக்கு சூழ்நிலையான சங்கிலி தொடரான ஆதாரங்கள் அது உருவாக்காது. ஒரு சின்ன விஷயத்த செயின் மாதிரி பெருசு பண்ணிட்டு அது போகாது. அன்பு தீங்கு நினையாத அன்பு. ஸோ அன்பு இருதயத்தின் உள் நோக்கங்களை குறை கூறுவதற்கு பதிலாக நியாய தீர்ப்புல பிழைகள் திருத்தப்படுவதற்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்யுது அன்பு. திரளான பாவங்களை மூடும், அது சங்கிலி மாதிரி பெருசெல்லாம் பண்ணாத அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. ஸோ தீங்கு நினையாத அன்பு நம் ஒவ்வொருவரிடத்திலும் அது வந்து வேணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லையா நான் செய்யக்கூடிய விஷயம், சகோதரருக்கு பிரியம் இல்லையா, யோசிக்கும், அதை தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ தேவனோடு இணக்கமில்லாத எதுவும் நல்லதாக இருக்க முடியாதது போல அன்புடன் இணக்கமில்லாத எதுவும் நல்லதாக இருக்க முடியாது. ஸோ நன்மை அது தேவன் கிட்ட இருக்குது. ஸோ தேவனுடன் இணக்கமில்லாத எதுவும் நல்லதாக இருக்க முடியாதது போல அன்புடன் இணக்கமில்லாத எதுவும் நல்லதாக இருக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ நமக்குள்ள அந்த ஒரு மாம்சத்தின் கிரியைகள், ஒரு 17 விஷயம் கலாத்தில் நாம் வந்து படிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்போயிடும், இவ்வளவு விஷயம். ஸோ மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்போயிடணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன வரணும்னா 17 விஷயங்கள் இருக்கு. அந்த 17 வெளியே தள்ளிட்டு ஆவிக்குரிய ஒரு கிரியைகள் கனிகள் நமக்குள்ள வளர்ந்து பெருகக்கூடியதாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுக்கு உரியவைகளை எந்த மனுஷனாலும் தெரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஒருவன் அவனை கொண்டு வந்த அந்த ஒரு அறிவை இழப்பதற்கு முன்னதாக ஆவியை இழக்கக்கூடும். ஒருவருடைய குணலட்சணங்களை அளக்கக்கூடிய ஒரு ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீங்கு நினையாத அன்பு. ஒருவருடைய குணலட்சணங்களை அளக்கக்கூடியது தீங்கு நினையாத அன்பு, அன்புக்குரிய சகோதர சோதரர்கள். ஸோ தேவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவர்கிட்ட நெருங்கி சேருவதற்குமான பிரதான சோதனைகள் ஒன்று தீங்கு நினையாத அன்பு. ஸோ தீங்கு நினையாத அன்பு எங்கிட்ட இருக்கா, நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல மேலும் அதை அதிகரிக்க செய்வதற்கு தேவனிடத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். கடைசி விஷயம் ஏழாவது, கடுமையான நாட்கள், கடைசி நாட்கள். கடைசி நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டுருக்குறோம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். விசேஷித்த நாட்கள், மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள் அறியீர்களா? அந்த நாட்களில் மனுஷர்கள் எப்படியெல்லாம் வருவாங்க அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ரொம்ப மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள அவங்க இருப்பாங்க. இது ஒரு 19 விஷயங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் மனுஷர்கள் இருப்பாங்க கடைசி நாட்கள்ல. 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு கடைசி நாட்கள்ல. ஸோ நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள், ஒரு டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது, நம்ம இதுல இருந்து எடுத்து போடணும் நம்ம வாழ்க்கையில இருந்து. அதுதான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பா இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப விசேஷித்த நாட்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கிறோமோ, அப்போ நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளணும், நம்ம இன்னும் தேவனுக்கு உண்மையாக நம்ம பலியை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். லூக்கா 21:28 நம்ம வாசிக்கும் பொழுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறதுனால உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், நிமிர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு உலகத்தினுடைய விஷயங்களை பார்க்கிறோமோ, அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி, நம்முடைய மீட்பு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்ப ரொம்ப சமீபமா இருக்குது. இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கு, இனி போகாது. ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நாம் தொடர்ந்து தேவனுக்குன்னு சொல்லி உண்மையாக நாம வந்து ஜீவிக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, சரி எப்படி எல்லாம் இருந்தா தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியும் அப்படின்னா, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாம இருங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. நாளானது எவ்வளவு சமீபித்து வர்றதை நம்ம வந்து பார்க்கிறோமோ, அவ்வளவா ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஸோ நம்ம எதுக்காக சபை கூடி வர்றோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரில், நாம தேவ பக்தியில விருத்தி அடைவதற்கு, சகோதர சகோதரிகள் கூட ஐக்கியம் கொள்வதற்கு, மற்றும் இந்த ஒரு சபை கூடுதலுக்கு தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா சபை கூடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பரிசுத்தம். அது தேவன் கனமிக்க ஒரு பார்வையில பார்க்கிறார். ஸோ அதற்கே உரித்தான ஒரு கனத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னும் தேவனுக்கு உண்மையாக நம்ம வந்து ஜீவிக்கணும். எப்படின்னா, தாவீது உடன்படிக்கை பெட்டிய எப்படி நெருங்கி கர்த்தரை அணுகி இருந்தது போல நாமும் என்ன பண்ணணும்னா, மனவாளனுக்குரியவர்களாக, மனவானலால் நேசிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்து இயேசு அப்படிங்கிற அந்த ஒரு கிருபாசனத்தை விட்டு விலகாமல் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தும்படியும் தேவனை மகிமைப்படுத்தும்படியும் இருக்கணும். ஏன்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை சரியில்லைன்னா, நம்முடைய பிரசங்கமும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களும் வீணாயிரும். ஸோ நம்முடைய வாழ்க்கை சரியில்லைன்னா நம்முடைய பிரசங்கமும் வீணாயிரும். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் தேவன் நம்மளுக்கு முன்னால் வச்சிருக்கார். ஸோ அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் வளர்வதற்கு தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்மளும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தெய்வீக குணலட்சணத்துல வளர்ந்து பெருகணும், கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கணும், இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய நோக்கமா இருக்குது. ஸோ அது தேவ மகிமைக்கென்று ஜீவிப்பதா இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரியில. ஸோ இவ்வளவு நாட்கள் தேவன் நம்மளை வந்து பார்த்துருக்கிறார், நம்ம வந்து காத்து வழி நடத்திட்டு இருக்காரு. கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கணும், நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும், அன்பு செலுத்துவது நம்முடைய கடனாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், அன்புல பகுத்தறிவுள்ளவர்களா இருக்கணும், தீங்கு நினையாம அந்த ஒரு அன்பு நாம காண்பிக்கக்கூடியவர் இருக்கணும். கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சோதரில், நாம் விழுந்து போகாமல் தேவன் நம்மளை காத்திருக்கிறார், மற்றொரு வருஷத்துக்குள்ள நம்மளை பிரவேசிக்க செய்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு கிருபை செஞ்சிருக்கிறார், சாத்தானுடைய கொடிய வஞ்சகத்திலிருந்து தேவன் அவருடைய வசனங்கள் மூலியமாக நம்மளை காத்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் இன்னும் அதிக உண்மையாக ஜீவிக்கும். கடைசியாக சகோதரர் பாடம் முடிக்கும் பொழுது ஒரு கவிதை சொல்லி முடிக்கிறார், அப்போது நீ செய்ததை நான் கண்டு உண்மை அன்பு கூறுவேன். அன்பு கூறுவது மாத்திரம்தான் பொருத்தமா இருக்கு. சோ இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் அன்பு கூறுவது மாத்திரம்தான் பொருத்தமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சோர்லே, அனுதினமும் அவர் நடத்தி வந்த பாதையை நாம் நினைச்சு பார்த்து இன்னும் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கின அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும், கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.